அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஆகஸ்ட் மாதம் 31 நாள் புதன்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழகத்தில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஒட்டகங்கள் பலியிடுவதற்கு உயர்நீதிமன்றம் விதித்துள்ள தடைக்கு எதிரான போராட்டங்கள்.
காலங்காலமாக இந்தியாவிலே முஸ்லீம்கள் இந்த தியாக திருநாள் என்று ஒன்று ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு பலியிடுகிறார்கள். அது அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த பலியிடல் நடக்கின்றது.
இலங்கையில் தமிழ் மொழி மூல ஆசிரியர்கள் போதிய அளவு நியமிக்கப்படாத குறித்த செய்தி.
தமிழ் மொழி மூலமான அதிகமான வேலைகள் இருந்தாலும் இந்த நியமனங்கள் குறித்த அளவு தமிழ் மொழி மூலமான பாடசாலைக்கு கிடைக்கவில்லை என்ற என்னுடைய ஆதங்கத்தை நான் அன்று அமைச்சருக்கு தெரிவித்திருந்தேன்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுபிரியா.
பிரேசிலின் செனட் இன்னும் சற்று நேரத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது ஓட்டெடுப்பு நடத்தவுள்ளது. அதில் டில்மா ரூசஃபை அதிபர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதா இல்லையா என்று தீர்மானிக்கப்படும். அவர் வரவு செலவு திட்டத்தில் மோசடி செய்து நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பரவலாக ஆய்வாளர்கள் எதிர்பார்ப்பது போல அவர் குற்றம் புரிந்ததாக முடிவானால் அது தொழிலாளர் கட்சியின் மூலம் இடதுசாரிகள் நடத்தி வந்த 13 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வரும்.
ஆப்பிரிக்க கண்டத்தின் யானைகள் எண்ணிக்கை கடந்த 10 வருடங்களில் 1/3 குறைந்துள்ளது என ஆப்பிரிக்க ஆதரவு அமைப்பு இயக்கத்தின் கணக்கெடுப்பு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. குறைந்தது 14,400 யானைகள் கொல்லப்பட்டுள்ளன. இந்த மிகப்பெரிய யானை கணக்கெடுப்பு 18 நாடுகளில் சவனா நதியின் சுமார் 500,000 km தூரத்தை கடந்து எடுக்கப்பட்டது. மேலும் இதை நிறைவு செய்ய 2 வருடம் ஆகியது.
அமெரிக்காவிற்கும் கியூபாவிற்கும் இடையே முதன் முதலில் தொடர்ச்சியாக திட்டமிடப்பட்ட விமானம் 55 வருடங்களில் கியூபாவின் நகரான சாண்டா கிளாராவில் சற்று முன் தரையிறங்கியது. புளோரிடாவின் ஃபோர்ட் லாட்லேவிலிருந்து தொடங்கிய இந்த 5 மணி நேர விமான சேவை ஜெட் ப்ளூ விமான சேவையால் இந்த இரு நாடுகளுக்குமான உறவு தொடர வேண்டும் என்று தொடங்கப்பட்டது. இந்த புதிய விமான சேவை அமெரிக்கா மற்றும் கியூபாவிற்கு இடையே பயணிப்போரின் எண்ணிக்கையை அதிகரிக்க வழிவகை செய்யும்.
ஆஸ்திரேலியாவின் நாடாளுமன்றத்தின் கீழவைக்கு முதல் முறையாக ஒரு பழங்குடி பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லிண்டா பர்னி என்ற அவர் தனது முதல் உரையில் தான் அரசியல் வாழ்க்கையை நடத்த தனது குலத்தின் போராட்டமான உறுதியோடு வந்திருப்பதாக தெரிவித்தார். லிண்டா பர்னி பேசுகையில் தான் அணிந்துள்ள பாரம்பரிய அங்கியில் குலமரபு சின்னங்கள் உள்ளன, அவை தனது வாழ்க்கை கதையை கூறுகின்றன என்றார்.
I was born at a time when a white woman having an Aboriginal baby was shocking.
இன பாகுபாடு சட்டத்தை நீர்த்து போக செய்யும் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்த அவர், ஆஸ்திரேலியாவின் உண்மையான பூர்வக்குடிகள் பொருத்தமற்ற விகிதாச்சாரத்தில் இன்னும் அதிக அளவில் ஏழ்மையிலும் மோசமான சுகாதாரம் மற்றும் சிறைப்பட்டும் தவிக்கின்றனர் என்று கூறி எச்சரித்தார்.
மத்திய தரைக்கடலில் தவிக்கும் மேலும் 3,000 குடியேறிகளை மீட்கும் பணிகளை ஒருங்கிணைத்து வருவதாக இத்தாலிய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் 10,000 மேற்பட்ட நபர்கள் லிபியா கடற்கரையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் எரித்ரியா மற்றும் சோமாலியா கடற்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் மிகவும் இளையவர்கள், பிறந்து 1 வாரமே ஆன இரட்டையர்கள் ஆவார்கள். குடியேறிகளுக்கு உதவுவதற்காக அங்கு மருத்துவ குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குழுவை சேர்ந்த ஜேக்கப் கோல்ட்பர்க் பிபிசியிடம் பேசுகையில், மீட்பு பணிகள் மிகவும் சிரமமாக இருந்தது என்றும், மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் சிசிலி தீவுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்றார்.
இந்தியாவில் முதலீடுகளை கவரும் முயற்சியில் 18 பொருளாதாரத்தில் $1.5 million முதலீடு செய்யும் வெளிநாட்டவருக்கு இந்தியாவில் குடியிருப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் தமிழக கண்ணோட்டம். பக்ரீத் பண்டிகையின் போது தமிழகத்தில் ஒட்டகங்கள் பலியிட தடை விதிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான செய்திகளை தருகிறார் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் 2 வாரங்களுக்குள், அதாவது வரும் செப்டம்பர் 13 அன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள சூழலில் ஒட்டகத்தை பலியிட வழங்கப்பட்டுள்ள தடையை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஒரு வார காலமாக அதிகரித்து வரும் இந்த போராட்டங்களில் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சியினர் என பலதரப்பட்ட மக்களும் கலந்து கொள்கிறார்கள். கடந்த 18 சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு முன்பாக நடைபெற்ற விசாரணையில் தமிழகத்தில் ஒட்டகத்தை பலியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. அத்துடன் இந்த பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணை 2 பிறகு அக்டோபர் 17 என்று நடைபெறும் என்றும் கூறி ஒத்திவைத்துள்ளது. ஒட்டகம் பலியிடுவதற்கான சிறப்பு இட வசதிகள் இல்லாததை சுட்டிக்காட்டியே இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேல்முறையீடு செய்யவும் திட்டமிட்டுள்ள இஸ்லாமிய அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர் தொடர் போராட்டங்களையும் தொடரப்போவதாக குறிப்பிட்டுள்ளார்கள். குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலும் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை உத்தரவு தவறானது என எதன் அடிப்படையில் கூறுகிறீர்கள் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் எம் ஹெச் ஜவஹர்லாவிடம் கேள்வி எழுப்பிய போது,
உச்சநீதிமன்றத்தினுடைய அன்றைய தலைமை நீதிபதி தட்டு அவர்கள் தலைமையிலான அமர்வு மத ரீதியாக மார்க்க ரீதியாக பிராணிகளை அறுத்து பலியிடுவதற்கு நாங்கள் எந்த தடையும் கொடுக்க முடியாது, மிருகங்கள் வதை செய்யப்படுவதை தடுப்பதற்கான சட்டம் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்டின் படியே மத ரீதியான மிருகங்கள் அறுப்புக்கு அல்லது பலியிடுவதற்கு விதிவிலக்கு அளித்திருக்கின்றது என்று சொல்லி, எனவே மத விவகாரங்களிலே நீதிமன்றம் தலையிட முடியாது என்று குறிப்பிட்டு அவருடைய அந்த மனுவை வந்து நிராகரித்தார்கள். இதை கவனத்தில் கொள்ளாமல் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதியரசர் சஞ்சய் கவுல் அவர்களும் நீதியரசர் மாதவன் அவர்களும் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள்
என்றார் எம் ஹெச் ஜவஹர்லா. சாதாரணமாக கடைகளில் விற்கப்படும் இறைச்சி உணவுகளுக்கு மட்டும்தான் மிருகங்களை பலியிட நிரந்தரமாக தனி சிறப்பு இடங்கள் அமைக்க முடியுமே தவிர, சிறப்பு வழிபாட்டு தினங்களின் போது மட்டுமே பலி கொடுக்கப்படும் மிருகங்களுக்கும் நிரந்தரமாக தனி சிறப்பு இடங்களை ஏற்படுத்த கூறுவது நியாயமற்றது என இஸ்லாமிய அமைப்பினர் கூறுகின்றனர்.
எஸ்ஆர்எம் கல்விக் குழும தலைவர் பச்சமுத்துவின் ஜாமீன் மனு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அது குறித்து மீண்டும் ஜெயக்குமார்.
பண மோசடி வழக்கில் கைதாகியுள்ள எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தின் தலைவரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான பச்சமுத்துவின் ஜாமீன் மனு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போலீஸ் காவலில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட பச்சமுத்துவை காவல்துறையினர் இன்று புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் சைதாப்பேட்டை 11வது நீதிமன்றத்தில் நீதிபதி பிரகாஷ் முன்பாக ஆஜர்படுத்தினார்கள். அப்போது குற்றப்பிரிவு காவல்துறையினர் தரப்பில் பச்சமுத்து விசாரணைகளுக்கு போதுமான ஒத்துழைப்பு அளித்ததாக கூறப்பட்டது. தொடர்ந்து பச்சமுத்துவின் ஜாமீன் மனு மீதான விசாரணையையும் நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அதே சமயம் பச்சமுத்துவின் தரப்பு கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவருக்கு முதல் வகுப்பு சிறை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. அதன் பின்னர் காவல் பாதுகாப்புடன் பச்சமுத்து மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பச்சமுத்து மீது இந்திய குற்றவியல் சட்டத்தின் 406, 34, 420 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மருத்துவ சேர்க்கைக்கு பணம் பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவகாரத்திலேயே பச்சமுத்து மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தியுடன் தமிழக கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். ஐநா மன்றத்தின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் அவர்கள் சற்று முன் கொழும்பு வந்துள்ளார். அது குறித்து கே எஸ் உதயகுமார்.
3 நாள் விஜயமொன்றை மேற்கொண்டு ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் இலங்கை வந்துள்ளார். இன்று மாலை 7:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான தளத்துக்கு வந்து சேர்ந்த அவரை வெளிவிவகார பிரதியமைச்சர் ஹர்ஷடி சில்வா உட்பட அதிகாரிகள் வரவேற்றனர். ஐநாவின் செயலாளர் பான் கி மூன் இன்று இரவு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உட்பட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றது. நாளை தென்மாகாணத்தில் அமைந்துள்ள காலி நகரில் நடைபெறவுள்ள கருத்தரங்கொன்றில் கலந்து கொள்ளும் பான் கி மூன் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ளார். எதிர்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஆர் சம்பந்தன், வடமாகாண ஆளுநர் ரெஜினால் குரே, வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோரை தனித்தனியே சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கே எஸ் உதயகுமார். முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோட்டபய ராஜபக்ச உள்ளிட்டோர் மீது ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு பதிவு செய்துள்ளது. அது குறித்து கே எஸ் உதயகுமார்.
அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட 8 நபர்களுக்கு எதிராக ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கின் சந்தேக நபர்களாக சோமதிலக திசாநாயக்க, ஜெயநாத் கொலம்பகே, ஜெயந்த பெரேரா ஆகிய முன்னாள் கடற்படை தளபதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பிரியாந்த சந்திரசிரி தெரிவித்தார். 2012 முதல் 2015 வரையிலான காலப்பகுதிக்குள் எவன்கார்ட் எனும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சட்ட விரோதமான முறையில் ஆயுத களஞ்சியம் ஒன்றை நடத்தி செல்வதற்கு சந்தேக நபர்கள் அனுமதி வழங்கியுள்ளதாக ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட சந்தேக நபர்கள் அரசாங்கத்துக்கு சுமார் 11 பில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் இது தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றம் என்று தெரிவித்துள்ள அந்த ஆணைக்குழு சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு நீதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.
கே எஸ் உதயகுமார். அம்பாறை மாவட்டம் ஒழுவில் பிரதேசத்தில் கடல் அரிப்பை தடுப்பது தொடர்பாக அமைச்சரவையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு குறித்து ஆர் உதயகுமார் வழங்கும் செய்திக்குறிப்பு.
அம்பாறை மாவட்டத்தில் பாரிய கடலரிப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் ஒழுவில் கடலோர பிரதேசத்தில் கடலரிப்பை தடுப்பதற்கு நீண்டகால மற்றும் குறுகிய கால வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளரான கயந்த கர்ணாத்திலக இதனை தெரிவித்துள்ளார்.
ஒழுவில் வராயட்ட உத்திரியும் விரல தீரே மீட்டர் பந்தி பன்னாக பிரதேசிக்கு சிதுவன விரல காதனை விரட்டியமது விதுகாலின் விசுமும் தெரியுமதார்.
ஒழுவில் துறைமுகத்துக்கு வடக்கே இடம்பெற்றுள்ள கடலரிப்பு காரணமாக 550 மீட்டர் கடலோர பகுதி தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது 150 மீட்டர் பகுதி துறைமுக அபிவிருத்தி அதிகார வாரியத்தினால் கடலரிப்பு தடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 400 மீட்டர் பகுதியை கடலரிப்பை தடுக்க நீண்டகால மற்றும் குறுகிய கால வேலை திட்டம் ஒன்று தேவை என்று இனம் காணப்பட்டுள்ளது. நீண்டகால திட்டத்தை நடைமுறைப்படுத்த தாமதம் ஏற்படும் என்பதால் குறுகிய கால திட்டத்தின் கீழ் மண்மூடைகள் மற்றும் கருங்கற்களினால் பாதுகாப்பு அரண்கள் அமைத்து கடல் அரிப்பை தடுப்பது தொடர்பில் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் கயந்த கர்ணாத்திலக.
ஆர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து, இலங்கை மத்திய அரசினால் புதிதாக வழங்கப்பட்டுள்ள ஆசிரியர் நியமனத்தில் தமிழ்மொழி மூல ஆசிரியர் போதிய அளவு இடம்பெறாமை குறித்து கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கவலை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து ஆர் உதயகுமார்.
மத்திய அரசினால் புதிதாக நியமனம் வழங்கப்பட்டுள்ள விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் தமிழ்மொழி மூல ஆசிரியர்கள் போதிய அளவு நியமிக்கப்படாமை குறித்து கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கவலை வெளியிட்டுள்ளார்.
அண்மையிலே 1038 பட்டதாரி பயிலுநர் ஆசிரியர்களும் அதே போல டிப்ளமாதாரி தொழில்நுட்ப ஆசிரியர்களும் வழங்கப்பட்டது. தமிழ் மொழி மூலமான ஆசிரியர்கள் 103 பேர் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மொழி மூலமான அதிகமான வேலைகள் இருந்தாலும் இந்த நியமனங்கள் குறித்த அளவு தமிழ் மொழி மூலமான பாடசாலைக்கு கிடைக்கவில்லை என்ற என்னுடைய ஆதங்கத்தை நான் அன்று அமைச்சருக்கு தெரிவித்திருந்தேன். அதே நேரத்தில் உரிய அதிகாரிகள் இதை முறையாக செய்து அல்லது சில தளர்வு நிலையை ஏற்பிலைகளை ஏற்படுத்தி ஆசிரியர்களை நியமிக்கும்படி நான் அவர்களுக்கு வேண்டியிருக்கின்றேன். ஆகவே எதிர்காலத்திலும் இவ்வாறான ஆசிரியர்கள் நியமிக்கும் பொழுது நிச்சயமாக தமிழ் மொழி மூலமான ஆசிரியர்களை தமிழ் மொழி விகிதாசாரத்துக்கு ஏற்ற முறையிலே நியமிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக நான் அவர்களுக்கு அன்று சொல்லி வைத்திருக்கின்றேன்.
தமிழ் மொழி மூல விண்ணப்பதாரிகளில் அநேகமானோர் உரிய பாடத்துக்குரிய தகுதியை பெற்றிருக்கவில்லை என்று அதிகாரிகள் கூறுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார்.
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களுக்கு தேவையான தகுதியை போதவில்லை என்றுதான் அவருடைய கருத்து சொல்கின்றார்கள். ஆகவே அதற்கு தான் நான் முழுமையான நிலையிலிருந்து சில தளர்வு நிலையை ஏற்படுத்தப்படி சொல்லியிருக்கின்றோம். அதாவது இந்த தகுதிகளுக்கு ஏற்ப நியமிக்கப்பட வேண்டும் என்பது அரசினுடைய கவனமாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு பிஎஸ்சி பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத பொழுது எங்களுக்கு டிப்ளமாதாரிகளை நியமிக்கும்படி நாங்கள் அவர்களை கேட்டிருக்கின்றோம். இன்றும் அதை பற்றி ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதிலே நான் சொல்லிவிட்டு வந்து கட்டாயமாக எங்களுக்கு இன்னும் பல ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. கடந்த வாரத்திலே பிரதம மந்திரி நூரலியாவுக்கு வரும்பொழுது இதை நான் எடுத்துரைத்தேன். அப்பொழுது அவர் மீண்டும் ஆசிரியர் வழங்கும் பொழுது தமிழ் மொழிக்குமான ஆசிரியர்களை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் சொல்லியிருக்கின்றார்.
தமிழ்நாட்டிலிருந்து விஞ்ஞான பட்டதாரிகளை தற்காலிக ஏற்பாடாக வரவழைப்பது குறித்து தன்னால் முன்வைக்கப்பட்ட யோசனை கூட ஏற்க மறுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
அதற்கும் அவர்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் இலங்கை பிரஜையாக இருக்கின்றவர்கள் இந்தியாவிலே பட்டம் பெற்று அந்த பட்டதாரிகளாக இங்கு வந்திருக்கின்ற ஆசிரியர்களுடைய கோவைகளும் எங்களிடம் இருக்கின்றது. அவர்களையாவது நியமித்து தெரிந்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இலங்கையிலே இருக்கின்ற அதாவது பல்கலைக்கழக மானிய ஆலைக்குழுவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்கு ஈக்குவலாக அதாவது சரித்திரமாக இருந்தால் அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம்
என்றார் கல்வி ராஜாங்க அமைச்சர் பி ராதாகிருஷ்ணன்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். நிகழ்ச்சி பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் விமர்சனங்களை வரவேற்கிறோம். அவை நேய நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.